நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 119:114.
உம்மை போல் யாருண்டு? பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உள்ளந்தேன், தேவதம் அன்பினால் மன்னித்தேன். உம்மை போல் யாருண்டு? எங்கெங்கே சுனதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினே ஐயா ஏ சொன்னதா, உம்மை மறந்தவோ துரோகினா. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் இறக்கும்.
அன்பர்களே, இன்று நாம் சிந்திக்க போகும் வேத பகுதி ரோமர் 8:6-10 வரை.
நிர்பந்தமான பாவி நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அங்கலாய்க்கும் மனிதனுக்கு மாபெரும் ஆறுதலாக இயேசு கிறிஸ்துக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற மாபெரும் அறிவிப்புடன் இந்த 8 துவங்குகிறது. அது எப்படி ஆகும் என்னும் கேள்விக்கு ஒரு சில ஆவிக்குரிய தத்துவங்களை பவுலப்போஸ்தலன் இந்த 8 கூறுகிறார். முதலாவதாக, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே என்று கூறுகிறார். மாம்ச சுபாவத்தில் நான் செய்யக்கூடாததை பரிசுத்த ஆவியானவர் செய்ய பலப்படுத்துகிறார் அல்லது என் மூலம் அவர் செய்கிறார் என்று விளக்கினார். இப்பொழுது மற்றும் ஒரு மாபெரும் தத்துவத்தை பவுல் எடுத்துக் கூறுகிறார். ரோமர் 8:6.
மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம்.
இங்கு மாம்ச சிந்தை என்பது தேவனை விட்டு அல்லது தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்த ஒரு நிலை. அந்த மாம்ச சிந்தை இன்றும் என்றும் மரணமே. விசுவாசிகளின் உள்ளத்திலோ பரிசுத்த ஆவியானவர் தங்கி வசிக்கிறார். அதன் மூலம் ஜீவனும் சமாதானமும் வருகிறது. நாம் பாவம் செய்யும் போது மனஸ்தாபத்துடன் அவரிடத்திலே வந்து அறிக்கையிட வேண்டும். அவர் நம்மை கழுவ நாம் அனுமதிக்க வேண்டும். அவர் நம்மை கழுவும் போது தேவனோடு உள்ள நம் ஐக்கியம் புதுப்பிக்கப்படுகிறது. இங்கு தேவன் கொடுக்கும் ஜீவன் பரிபூர்ண திருப்தியையும் குறிக்கிறது. இது ஒருவனுடைய எல்லா தாளந்துகளையும் திறமைகளையும் முழுவதுமாக பயன்படுத்துகிறது. அப்படி ஒரு பரிபூர்ண ஜீவனை நாம் வாழ்வது எவ்வளவு சந்தோஷமான ஒன்று! இன்று அநேகர் தாங்கள் மெய்யாகவே ஜீவிக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது தேவன் கொடுக்க விரும்பும் பரிபூர்ண ஜீவன் அல்ல, அதற்கு ஒத்த போலியான ஒரு வாழ்க்கையாகும். யோவான் 10:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன் என்றார். ரோமர் 8:6 சமாதானம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சமாதானம் என்ற வார்த்தை அமைதியை குறிக்கிறது. அது இப்போதைக்கும் வருங்காலத்துக்கும் உரிய சமாதானமாகும். பிரியமானவர்களே, நாம் இந்த சமாதானம் நிறைந்த எல்கைக்குள் பிரவேசிக்க வேண்டாமா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சமாதானம் நதியைப் போல பெருக வேண்டாமா? அதைத்தான் ஆவியின் சிந்தை நமக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு காரியம் நிச்சயம், தேவனுடைய பிள்ளையாகிய நாம் மாம்சத்தின்படி நடப்போமானால் தேவனோடு ஐக்கியம் இல்லாதவர்களாக இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல்வீட்டரையில் சீமோன் பேதுருவிடம் என்ன கூறினார்? யோவான் 13:8, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று கூறவில்லையா? இங்கு தேவன் அதைத்தான் குறிப்பிடுகிறார். நாம் பாவம் செய்துவிட்டு அதில் நிலைத்திருப்போமானால் அவர் நம்மோடு தொடர்பு ஐக்கியம் வைத்திருக்க முடியாது. சரி, அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். பேதுருவை இயேசு என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்தால் போதும். பேதுரு என்ன செய்ய வேண்டியிருந்தது? அவன் தன் காலை நீட்டி இயேசு கழுவ ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்தது. 1 Corinthians 9:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்று வாசிக்கிறோம். நாம் என்று யாரை குறிக்கிறார்? கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நம்மைத்தான். நாம் அவரிடத்தில் சென்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அவர் நம்மை தன் இரத்தத்தினால் கழுவுகிறார். அவர் அப்படி செய்யும் போது அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பழைய சுபாவமானது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் சரியாக அறியவில்லை. பிரியமானவர்களே, நாம் கழுவப்படும்படி அவரிடம் செல்ல வேண்டும். செல்வோமா? மனிதன் தான் இருக்கும் இடத்தை சுத்தமாக்கிவிடலாம், ஆனால் மனிதனின் மனதை அவன் சுத்தம் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. ஒரு பக்தன் இவ்வாறாக கூறுகிறார், கடலில் உள்ள தண்ணீரை எல்லாம் கொட்டி உலகில் உள்ள சோப்பை எல்லாம் உபயோகித்து கழுவினாலும் மனிதனின் மனதை கழுவ முடியாது. இயேசுவின் இரத்தம்தான் கழுவ முடியும் என்று கூறுகிறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மனிதனுடைய பழைய சுபாவம் முழுவதும் தீமை நிறைந்த ஒன்று. ஆதியாகமம் 6:5 ஆதியாகமம் 8:21 மனிதனுடைய மனதை குறித்து வாசிக்கிறோம். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது என்று தேவன் கூறுகிறார். நாம் நம்முடைய பழைய சுபாவத்தில் தேவனுக்காக வாழ முடியாது. நாம் தொடர்ந்து பழைய சுபாவத்தில் வாழ்வோமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவும் முடியாது. நம்மை நாம் ஏமாற்றுகிறோம். இரட்சிப்பை இழந்த ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை பாவம் செய்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுவதுண்டு. வித்தியாசம் இவ்வளவுதான். ஒரு உலக மனிதன் ரட்சிப்பை அனுபவிக்காதவன் தவறான வழியில் ஒரு நாள் 500 ரூபாய் சம்பாதித்தால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அடுத்த முறை எப்படியாவது 1000 சம்பாதிக்க வேண்டும் என்று திட்டமிடுவான். 500 ரூபாய் சம்பாதித்ததை பற்றி அவன் வருத்தப்பட மாட்டான். ஆனால் அது போல ஒரு தவற்றை ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை செய்தால் அவன் வந்து அழுவான். ஐயோ, இதை நான் செய்யக்கூடாதது, ஆண்டவரே நான் என்னை வெறுக்கிறேன் என்று சொல்லி அவன் அழுவான் அல்லவா? நான் என் பழைய சுவாபத்தை நன்றாக பயிற்சி கொடுத்து நல்லவனாக்கி விடுவேன் என்று கூறுவது தவறு. இது அநேக நேரம் மனிதன் கட்டுப்பாடுகளை சார்ந்தவனாக மாற்றிவிடுகிறது. இவர்கள் தங்கள் சரீரத்தை ஒடுக்கி பக்தி உள்ளவர்களாக இருக்க முயற்சிப்பவர்கள். ஆனால் இவர்களைப் போல பரியாசக்காரர் இருக்க முடியாது. நாம் நம்மை நல்லவர்களாக்க முயற்சிக்கும் போது நம்மை கிறிஸ்து இயேசுவில் காண தவறிவிடுகிறோம் என்று ஒரு பக்தன் கூறுகிறார். நான் இன்னும் நன்றாக செய்ய விரும்புகிறேன் என்று கூறுகிறோமா? அது நாம் அல்ல பிரியமானவர்களே, நம்மை நாம் கிறிஸ்து இயேசுவில் காண வேண்டும். நம்மில் கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவர்தான் அதை செய்ய முடியும். என்னில் நான் ஏமாந்து போனேன் என்று சொல்வது நம்மை நாம் நம்ப ஆரம்பித்து விட்டோம் என்பதை காட்டுகிறது. ஆனால் நம் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. நம்மில் நாம் ஏமாற்றம் அடைந்தவர்களாக இருப்பது தவறில்லை. ஏனென்றால் நம்மில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை. பிரியமானவர்களே, நாம் நம்மை நம்புவதை நிறுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் புதிய சுவாபத்தின் மூலம் நம்மை பலப்படுத்தி தேவனுக்காக வாழச் செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அவிசுவாசத்தினால் தான் சோர்ந்து போகிறோம். ஒருவேளை நான் மிகவும் சோர்ந்து போனேன் என்று நாம் கூறலாம். அதன் பொருள் என்ன தெரியுமா? நான் தேவனை நம்பவில்லை என்பதாகும். ஆம், தேவனை நம்பாத போதுதான் சோர்ந்து போகிறோம். அன்பானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நோக்கம் உடையவராக திட்டம் வைத்திருக்கிறார். நமக்காக தனித்தனியாக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நாம் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். பெருமைப்படுபவன் குருடனாயிருக்கிறான். நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க நம்மில் நாமே தகுதியற்றவர்கள். தேவன் நம்மை பார்ப்பது போல நம்மை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, பரலோகத்தின் ஆசீர்வாதம் குறைந்து போவதற்கு காரணம் அவிசுவாசம் மாத்திரமே, பக்தி குறைவு அல்ல. அநேகர் தங்கள் பக்தியை குறித்தும் அர்ப்பணிப்பை குறித்தும் நிறைய பேசுவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சியும் ஆசீர்வாத குறைவும் அவிசுவாசத்தின் விளைவுகளே என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் தேவனை விசுவாசிக்காத போதுதான் பரத்தின் ஆசீர்வாதங்கள் குறைந்து போகிறது, பக்தியின் குறைவினால் அல்ல. இன்னும் நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். இப்போதும் உண்மையான பக்தி எப்போது துவங்குகிறது தெரியுமா? மனிதன் அதை வெளிக்காட்ட விரும்பும் போது அல்ல. ஆனால் பக்தி இல்லாதவர்களாக இருக்கும் போதும் தகுதி அற்றவர்களாக இருக்கும் போதும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை கண்டுபிடிக்கும் போதுதான் உண்மையான பக்தி துவங்குகிறது. நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதில் ஒன்றும் நம்முடைய பக்தியினால் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடியதும் ஒன்றுமில்லை. ஆனால் நாம் பெற்றுக்கொண்டதெல்லாமே தேவனுடைய அற்புதமான கிருபையிலிருந்துதான் பெற்றுக்கொண்டுள்ளோம். ஒவ்வொரு முறையும் கூட்டங்களில் அழைப்பு கொடுக்கப்படும் போது பெருங்கூட்ட மக்கள் முன்னுக்கு வருகிறார்கள். இவர்கள் மீண்டும் மீண்டும் செல்வார்கள். வாழ்க்கையில் நேர்மை இல்லாதவர்கள், உண்மை இல்லாதவர்கள் ஒவ்வொரு முறையும் முன் சென்று அர்ப்பணிப்பதனால் எந்த பயனும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் தேவன் ஏதாவது செய்ய முடியும் என்று இன்று நாம் விசுவாசித்தால் அது போதும். ஒருவேளை சிலருக்கு இது கடினமாக தோன்றினாலும் பவுல் இதை மிகவும் தெளிவாக கூறுகிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று கூறுகிறார். ரோமர் 8:7-8
எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள்.
இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது நமது மாம்சமானது எவ்வளவு நம்பிக்கை இல்லாத நிலையில் திருத்த முடியாத ஒன்று என்றும் மிகவும் தாழ்வான ஒன்று என்றும் நாம் அறிந்து கொள்ளலாம். இது ஆவிக்குரிய காரியங்களுக்கு எதிரி. இது மனிதனில் தெய்வீக தன்மை உண்டு என்று கூறுகிற எல்லா கருத்துக்களையும் மனிதனுடைய உள்ளான நிலைமையிலே தேவனை நோக்கி ஈர்ப்பு இருக்கிறது என்று கூறும் தத்துவங்களையும் பொய்யாக்கி விடுகிறது. உண்மையை நாம் கூற வேண்டுமானால் மனிதன் தேவனுக்கு விரோதியாக இருக்கிறான். அவனுடைய சமயத்துக்கெடுத்த ஈடுபாடுகளும் தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் விட்டு பிரிந்து வாழவே வழியாக இருக்கிறது. மனிதன் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவனாக மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமாக தீவிரமாக செயல்படுபவனாகவும் இருக்கிறான். மனிதனை அவனுடைய இயற்கை சுபாவத்துடன் பரலோகத்துக்கு அழைத்துச் சென்றாலும் அங்கும் எழுச்சிகளை உண்டாக்கும் எதிர்ப்புகளை உயர்த்துகிறவனாகவே அவன் இருப்பான். யாக்கோபு தன் சுய சுபாவத்தினால் தேவனோடு போராடினான். ஒருவேளை அதை அவன் செய்ய விரும்பவில்லை. தேவன் அவனோடு போராடின போது அவன் எதிர்த்து போராடினான். ஆனால் அவன் விட்டுக் கொடுக்கும் வரை ஜெயிக்கவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மாம்சம் கொடுக்கும் எதையும் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்று நாம் கூறும் நற்கிரியைகள், நாகரீகம், கலாச்சாரம், மனிதனுடைய முன்னேற்றம் எல்லாமே தேவனுக்கு துர்நாற்றமாகவே இருக்கிறது. சபையிலும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் செய்யப்படும் ஊழியங்களும் இயேசு கிறிஸ்துவை வெறுப்படைய செய்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்தல் 3:15-16 வசனங்களில் காணலாம். மனிதனுடைய பெருமை பாராட்டுதலை பற்றி தேவனுடைய மதிப்பீடு என்ன தெரியுமா? அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோமா? ஏற்றுக்கொண்டால் நல்லது. வேதம் மனிதனை குறித்து பயங்கரமான ஒரு சித்திரத்தை கொடுக்கிறது. ஆனால் அது சரியான ஒரு சித்திரம். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவரில் மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. நாம் பலவீனமாக இருக்கும் பாவ சுபாவத்தை நம்புவதை நிறுத்தி பரிசுத்த ஆவியானவரிடம் நம்மை ஒப்புக் கொடுக்க நாம் முன்வருவோமா? Romans 8:9
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார் என்று பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுவது ரோம விசுவாசிகளுடைய ரட்சிப்பை சந்தேகப்படும் வார்த்தையா? அல்ல. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள்தான். அந்த வசனத்தை நாம் இவ்வாறாக வாசித்தால் புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். நீங்கள் மாம்சத்தில் இல்லை, ஆனால் தேவனுடைய ஆவி உங்களில் தங்கியிருப்பதால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். இதுதான் சரியான பரிசோதனை. யாராவது ஒருவன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவனானால் அவன் அவருடையவன் அல்ல. அதாவது ரட்சிக்கப்பட்ட உண்மையான ஒரு விசுவாசியின் அடையாளம் அவனுக்குள் வசிக்கும் பரிசுத்த ஆவியானவராகும். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது எப்படி எழுதுகிறார்? 1 Corinthians 6:19
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று கேட்கிறார். முதலாவது முறை பவுலப்போஸ்தலன் எபேசுவுக்கு செல்லும் போது அங்குள்ள விசுவாசிகளில் ஏதோ ஒரு குறைவை காண்கிறார். விசுவாசிகளுடைய முக்கியமான அடையாளத்தை அவர் அங்கு காணவில்லை. ஆதலால் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று எபேசியரை கேட்பதை அப்போஸ்தலர் 19:2 நாம் காணலாம். அவர்களுக்கோ பரிசுத்த ஆவி உண்டென்பது கூட தெரியாது. அப்பொழுது அவர்களிடத்தில், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று மற்றொரு கேள்வியை கேட்டார். அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். ஆனால் யோவானின் திருமுழுக்கு மனம் திரும்புதலுக்காக கொடுக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால் கொடுக்கப்பட்டது அல்ல. ஆதலால் பவுல் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தினாலே திருமுழுக்கு பெற்றார்கள். ஒரு விசுவாசி என்பவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்படி புது சிருஷ்டியாக இருக்கிற நாம் அவரை நேசிக்கிறோமா? அவருக்கு சேவை செய்ய நாம் விரும்புகிறோமா? இது நம் இருதயத்திலும் மனதிலும் எப்பொழுதும் மேலோங்கி நிற்கிறதா, அல்லது தேவனுக்கு விரோதமாகவே நம் இருதயம் சிந்திக்கிறதா? இதை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. Romans 8:10
மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும்.
மற்றொரு வார்த்தையில் கூற வேண்டுமானால் இப்பொழுது கிறிஸ்து உங்களில் இருக்கிறார். சரீரம் பாவத்துக்கு செத்ததாயிருக்கிறது, ஆவியோ நீதிக்கு உயிருள்ளதாயிருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். பவுல் இங்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று கூறுகிறார். அப்படியானால் கிறிஸ்து மரித்த போது நாமும் மரித்தோம். நாம் முன்பு சொன்னது போல இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு கூட நம் சரீரத்தை அவருக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது முடியாது என்று ஒரு விசுவாசி சொல்லவே முடியாது. Galatians 2:20 பவுல் என்ன கூறுகிறார்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். ஒருவேளை இன்று நம்மில் யாருக்காவது பரிசுத்தாவி என்னில் வசிக்கிறார் என்ற தெளிவு உணர்வு இல்லாவிட்டால், தேவனை சேவிக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லாவிட்டால், பவுல் சொல்வது போல செய்து பார்த்தால் நல்லது. 2 Corinthians 13:5 பாருங்கள். 2 Corinthians 13:5
நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள்.
நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
கொலோசியர் 1:27 பவுல் கூறுவதை பாருங்கள். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒருவேளை இன்று நம்மில் யாருக்காவது இயேசு எனக்குள் வசிக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லாவிட்டால் இயேசு மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தல் 3:20 கூறுகிறார். உங்களுடைய இருதய கதவு திறக்கப்பட்டிருக்கிறதா? அவர் உங்களுக்குள் பிரவேசித்திருக்கிறாரா? பிரியமானவர்களே, நம் சரீரமானது மரணத்தின் இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னால் முடியாது, என் மூலமாய் நீர் செய்ய முடியும் என்று ஒரு திட்டமும் தெளிவுமான ஜெபத்தோடு நாம் திரும்ப வேண்டும். இன்று நம்முடைய இருதய கதவை இயேசு உள்ளே வரும்படி திறந்து கொடுப்போமா? அவர் உள்ளே பிரவேசித்து நம்மில் வசிப்பார். அவர் என்னில் வசிக்கிறார், ஆனால் நான் பாவம் செய்து விடுகிறேனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறோமா? பேதுரு கழுவப்படத்தன் காலை கொடுத்தது போல இயேசு நம்மை கழுவும்படி ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை கழுவி சுத்தம் செய்யும் போது நாம் தேவனோடு நம் ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வோம். கிறிஸ்து உங்களில் வசிப்பதால் சரீரமானது பாவத்திற்காக மரித்ததாயும் நீதிக்காக ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. அப்பொழுது யோவான் கூறியது போல நாமும் கூற முடியும், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி, தேவனே என் ஆவல் பூமி, மாவலிய கோரமாக பணம் செய்லுவை நீரில் நான் கோவே
கிருபையாக நீர் எனக்கு
கிருபையாக நீ எனக்கு தருவதெல்லாம் உமது அன்பை அருமையாக
அன்பர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். ஆதியாகமம் முதலாம் பாகம், ஆதியாகமம் இரண்டாம் பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.